அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் பாரத் தமிழ் வலைவழி பக்கத்தின் நேயர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. இரண்டாம் நாள் பாலைவனத்திற்குள் பொழுது புலர்ந்தது. நேற்று ஒரு நாளிலேயே நான் களைத்து போய்விட்டேன். காலையில் எழுந்திருக்கும் போதே உடம்பு முழுவதும் பயங்கர வலி, கை கால் உளைச்சல், நாள் முழுக்க தண்ணீரில் முங்கி கிடந்தபோது ஏற்படாத வேதனை. அந்த வழியை விடவும் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஆசை தீர ஒரு குளியல் போட முடியாத அவஸ்தைதான் என்னை பாடாய்படுத்தியது. நாள் முழுக்க தண்ணீரில் கிடப்பதுதான் என் வேலை. ஆனாலும் வேலை முடிந்தபின் குளித்து தலை துவட்டாமல் ஒரு நாள் கூட நான் தண்ணீரிலிருந்து வெளியே வந்ததே இல்லை. ஆனால் இங்கோ பொழுதெல்லாம் வெயிலில் நடந்து வியர்வையில் குடித்து ஆடுகளுக்கிடையே உரசி கசங்கி அவற்றின் புழுக்கையும் மூத்திரமும் அடையாய் உடம்பில் படிய மீண்டும் மீண்டும் அதிலேயே விழுந்து கிடக்கும் பெரும் அவஸ்தை. அக்குளிலும் தொடை இடுக்கிலும் ஒரே பிசு பிசுப்பு. அதற்கிடையே அர்பாபு தந்த நாற்றம் பிடித்த அரபி அங்கி வேறு. வியர்வியில் ஊறி கடந்த ஷூவை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த வேதனையிலும் அவஸ்தையிலுமாக நான் எழுந்ததுதான் தாமதம். பயங்கரன் ஒரு பெரிய அலுமினி சட்டியை என் கையில் திணித்து போய் பால் கறக்குமாறு சைகை செய்தான். ஆட்டுப்பால் கறக்கவா? நானா? அப்போது உண்மையிலேயே நான் அனுபவித்த வெறுமை, அறிவின்மை என்னும் ஒரு ஆள் குளத்துக்குள் கால் தவறி விழுந்தவனைப் போல். எனது வாழ்க்கையில் ஆடுகள் எதையுமே நான் அத்தனை நெருக்கத்தில் பார்த்ததில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த ஆட்டை கூட நெருக்கமாக பார்த்ததில்லையா? நீ என்ன அண்டார்டிகாவிலிருந்தா வந்திருக்கிறாய்? பார்த்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆடுகளை பார்த்திருக்கிறோம். ஆடு என்றால் மனித இனம் ஒரு சமூகமாக வாழத் தொடங்கிய காலத்திலிருந்தே கிமு 7000-8000 ஆண்டுகளுக்கு முன் மனிதனுடன் இணங்கி வாழும் ஒரு உயிரினம். நம்முடைய பக்கத்து விட்டு மரியம்மையும் ஜானகி அம்மாவும் வேலாயுதன் குட்டியும் பத்திரமாக வளர்ந்து வரும் சாது பிராணி. ஆடுகள் பார்க்க நல்ல அழகு. அதிலும் ஆட்டுக்குட்டிகளை கண்டால் எவருக்குமே அவற்றை வாரி எடுத்து ஒரு முறை வருடத் தோன்றும். ஆடு நமக்கு பால் தரும், குட்டிகளை ஈனும், புழுக்கை போடும், பாலை குடிக்கலாம். குட்டிகளை வியாழக்கிழமை சந்தையில் கொண்டு போய் விற்கலாம். ஆட்டு புழுக்கையை வாழை முட்டில் உரமாக போடலாம். அது புல் பூண்டுகளை தின்னும், களனி குடிக்கும், ஆனால் பலாயிலையை சந்தோஷமாக மென்று தின்னும். இதை தவிர ஆடுகளை பற்றி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நீங்களும் கூட அப்படித்தான் இருக்கக்கூடும். ஆடுகளின் தாயகம் எது? அவற்றின் மூதாதையர் யார்? இந்த உலகில் எத்தனை வகையான ஆடுகள் இருக்கின்றன? அவை ஒவ்வொன்றின் குணாதிசயங்கள் என்ன? சரி போகட்டும், இவற்றுக்கெல்லாம் விடை தெரியாவிட்டாலும் கூட பரவாயில்லை. ஆனால் ஆடுகளை பற்றிய அடிப்படை அறிவு? அது கூட எனக்கு தெரியாதே. ஆட்டின் மடியில் எத்தனை காம்புகள் உண்டு? ஆட்டின் எத்தனை குழம்புகள்? ஆட்டின் கர்ப்பகாலம் எவ்வளவு? பிரசவித்த ஆடு எத்தனை காலத்திற்கு பால் தரும்? ஒரு தடவை அது எவ்வளவு பால் சுரக்கும்? ஒரு ஆட்டை நாளொன்றுக்கு எத்தனை தடவை கறக்கலாம்? ஆட்டிடம் எப்படி பால் கறப்பது? எப்படி பீச்சினால் பால் வரும்? பசுக்களைப் போல ஆடுகளும் பின்னங்கால்களால் தான் உதைக்குமா, அல்லது குதிரைகளைப் போல முன்னங்கால்களா? அது உதைத்தால் எப்படி தப்பிக்க வேண்டும்? எதுவுமே எனக்கு தெரியாது. இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள நான் எவரிடமும் போய் விவரம் கேட்டதில்லை. எவரும் என்னிடம் விவரங்களை சொன்னதும் இல்லை. இதுதான் இங்கே எனக்காக விதிக்கப்பட்ட வேலை என்று முன்பே தெரிந்திருந்தால் எப்பாடுபட்டாவது இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்கு 3 வீடு தள்ளி ஜானகி அம்மா 3 ஆடுகள் வளர்த்து வந்தாள். பாதையோரங்களில் தோட்டத்திலும் அவை இலைகளை கடித்து கொண்டிருப்பதை நான் போகிற போக்கில் பார்த்திருக்கிறேன். அவற்றின் குட்டிகள் அங்குமிங்குமாக கொதியாட்டம் போட்டு கொண்டிருக்கும். அவை கறவையாடுகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் அப்போதே அவற்றிடம் எப்படி பால் கறப்பது என்று படித்திருக்கலாம். நானோ அவற்றை ஒரு தடவை கூட சிரத்தையுடன் பார்த்ததில்லையே. இப்படி நம்மை சுற்றிலும் எத்தனையோ வகையான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அப்படி இங்கே ஒரு பசுவை வளர்க்க வேண்டும் என்றாலும் கூட பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. நாம் தான் இவை எதையுமே கவனிப்பதில்லையே. தேவை வரும்போது மட்டுமே நாம் அவற்றை பற்றி சிந்திக்கிறோம். அப்போதுதான் அன்றே பார்த்திருக்கலாமே, அப்போதே படித்திருக்கலாமே, சற்றே கவனித்திருக்கலாமோ என்ற நினைப்பெல்லாம் வருகிறது. இயற்கையை நோக்கி நிரந்தரமாக நமது கவனத்தை திருப்ப வேண்டியதன் தேவை இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அதிலும் ஒரு தேவையை முழுமையாக சார்ந்திருக்கும் பொழுது. சரி, அது கிடக்கட்டும். இப்போது வேற என்ன செய்வது? எல்லோரும் வழக்கமாக செய்வது போல் வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற தேவை சார்ந்து சுயமாக கண்டடைதல் என்னும் நிலைக்கு நான் வந்தேன். பால் பாத்திரத்துடன் மெதுவாக மசராவுக்குள் நுழைந்த நான் ஒரு ஆட்டை குறிவைத்து மெதுவாக அதன் அருகில் போனேன். பால் கறப்பதற்கு முன்பு பசுவின் மடியில் தண்ணீர் தெளிப்பதை நான் ஊரில் பார்த்திருக்கிறேன். இங்குள்ள அகராதியில்தான் குளித்தல் என்னும் சொல்லே கிடையாதே. அதனால் மடியை கழுவ வேண்டிய தேவையில்லை. நான் அடிமேல் அடி வைத்து அந்த ஆட்டின் பின்பக்கமாய் போய் அதன் கால்களுக்கிடையே அதன் என் பாத்திரத்தை மெதுவாக வைத்தேன். பின் சற்றென்றே அதன் காம்பை பிடித்து ஒரு இழு இழுத்தேன். அதிலிருந்து ஒரு துளி பால் கூட பீச்சி அடிக்கவில்லை. அதற்கு பதிலாக என்னையும் பாத்திரத்தையும் காலால் ஒரு இடறி இடறி விட்டு அந்த ஆடு பதறிப்போய் தன் கூட்டத்திற்குள் ஓடி மறைந்து கொண்டது. அதன் ஓட்டத்தை பார்த்து கலவரமடைந்த மற்ற ஆடுகளும் மசராவுக்குள்ளே அங்குமிங்குமாக கிடந்து ஓட ஆரம்பித்தன. அதில் ஒரு ஆடு கீழே விழுந்து கிடந்த என்னை தன் குழம்பால் ஒரு மிதி மிதித்து விட்டு தாவி ஓடியது. அதன் குழம்பு என் விழா எலும்பில் வேகமாக அழுத்திய போது நான் வழியால் துடித்தேன். எப்படியோ ஒரு விதமாக தட்டு தடுமாறி எழுந்த நான் ஊடிக்களைத்து மூளையில் நின்ற ஒரு ஆட்டை பிடித்து அதன் மடியை வேகமாக இழுக்க முயன்றேன். திமிரிய அந்த ஆடு விசுக்கென்று தன் காலை உதறிக்கொண்டு வேகமாக துள்ளி குதித்தது. நான் மீண்டும் வேறொரு ஆட்டை கறக்க முயன்றேன். அதுவும் என் கைக்குள் அகப்படவில்லை. இப்படியே அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஆடுகளிடமிருந்து நான் எப்படிதான் பால் கறப்பது? கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு. இன்று எப்படியும் ஒரு ஆட்டிடமிருந்தாவது பால் கறந்து விட வேண்டும் என்னும் வைராக்கியத்துடன் நான் மீண்டும் ஒரு ஆட்டின் பின்பக்கம் போய் உட்கார்வேன். வழக்கம்போல் அதுவும் காலை உதறி விட்டு ஓடிப்போகும். நான் மீண்டும் வேறொரு ஆட்டை தேடிப்போவேன். அதுவும் ஓடிப்போகும். இப்படியாக ஓடுவதும் ஆட்டை பிடிப்பதுமாக நேரம் போய்க் கொண்டிருந்ததை தவிர வேலை ஒன்றும் நடக்கவில்லை. அப்போது என்னுடைய பால் கறவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அர்பாவும் பயங்கரனும் மசராவுக்குள் வந்தார்கள். என்னுடைய பாத்திரத்தில் ஒரு துளி பால் கூட விழுந்திருக்கவில்லை. நான் அப்போதும் ஆடுகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய அவஸ்தையை பார்த்த அர்பாபு தலையில் அடித்தபடியே தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பி போனார். பயங்கரனோ மெதுவாக என் பக்கத்தில் வந்து என் கையிலிருந்த பால் பாத்திரத்தை விடுக்கென்று இழுத்தான். பின் பால் கறக்கும் ஆட்டை எப்படி அணுக வேண்டும் என்று எனக்கு காட்டி தந்தான். பால் கறக்கப் போகும் ஆட்டின் பின்பக்கமாக ஒருபோதும் போகக்கூடாது, முன்பக்கமாகத்தான் செல்ல வேண்டும். போன உடனே சற்றென்று கறக்க ஆரம்பித்து விடக்கூடாது. ஒரு குழந்தையை வருடுவது போல்தான் அதன் முகம், காது, தலை என்று மெதுவாக வருடி கொடுக்க வேண்டும். கைகளால் உடம்பு முழுவதும் ஒரு முறை தடவ வேண்டும். பிறகு அதன் முதுகில் செல்லமாக தட்டு தட்டிவிட்டு மெதுவாக அதன் பக்கத்தில் போய் உட்கார வேண்டும். இப்போது அதன் அடிவயிற்றை இரண்டு மூன்று முறை வரடி கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதன் மடியில் கை வைக்க வேண்டும். அதுவும் மிக மெதுவாக. அப்போது ஆடு ஒரு முறை தன் உடலை சிலிர்க்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடுகளுக்கும் கூச்சம் உண்டு. ஒரு இளம் பெண்ணை தொடுவது போல் மெதுவாக, மிக மெதுவாக அதன் காம்புகளை வரடி அதன் கூச்சத்தை போக்க வேண்டும். நம் பக்கங்களில் இந்த வேலையெல்லாம் ஆட்டுக்குட்டியே பார்த்து கொள்ளும். தாயும் குட்டியும் கொஞ்சம் விளையாட கூச்சம் விலகி பால் சுரந்து நிற்கும். மடியில் கை வைத்து பால் கறந்தால் மட்டும் போதும். ஆனால் இங்கோ கூச்சத்தை போக்கவோ மடியில் பால் சுரக்க வைக்கவோ குட்டி ஆடுகள் எதுவுமே இல்லை. நாம் தான் அவற்றின் வேலைகளெல்லாம் செய்து வேண்டும். கூச்சம் விலகிவிட்டதை உறுதி செய்துவிட்டு பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து பிடித்து மேலிருந்து கீழ் நோக்கி காம்பை மெதுவாக அழுத்தி பீச்ச வேண்டும். அழுத்தம் வலி எடுக்கும் அளவுக்கு போய்விடக்கூடாது. அதே சமயம் அது பால் சுரப்பை வெளியே பீச்சி எடுக்கும் அளவுக்கு தோதான அழுத்தத்திலும் இருக்க வேண்டும். பல நாள் பயிற்சிக்கு பின்தான் இந்த லாபகம் கைகூடும். அந்த லாபகத்தின் அளவுதான் ஒரு கறவைக்காரனின் வேலை மதிப்பு. பாத்திரத்தில் ஒரு கை, மடியில் மற்றொரு கை என்னும் ரீதியில் பால் கறக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, அது ஒரு நல்ல பழக்கமும் அல்ல. பாத்திரத்தை தரையில் வைத்து ஒரு கையால் பாலை இழுத்து பீச்சும் போதே மறு கையால் மடியை இதமாக தடவி கொடுத்து வர வேண்டும். எப்படிப்பட்ட சண்டைக்காரியாக இருந்தாலும் இந்த இழுப்பில் சொக்கி போய்விடும். அதன் பின்பு காலை உதறவோ துள்ளி ஓடவோ பால் பாத்திரத்தை கவிழ்க்கவோ அதற்கு தோன்றவே தோன்றாது. ரம்யமான அந்த காட்சியை, பயங்கரன் ஆடுகளை மயக்கி பால் கறக்கும் அந்த காட்சியை நான் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தேன். அங்குமிங்குமாக துள்ளி ஓடி எனக்கு தண்ணி காட்டிய ஆடுகள் எப்படி இத்தனை சீக்கிரத்தில் அமைதியாகிவிட்டன என்பதை நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியாக பயங்கரன் சில ஆடுகளை கறந்து முடித்தான். இப்போது எனது முறை. நானும் அவனைப் போலவே செய்து பார்த்தேன். ஆனாலும் அதில் ஒரு போலித்தனம் இருந்தது. அந்த செயல்களெல்லாம் விலங்குகளை உண்மையாகவே நேசிக்கும் ஒருவனிடமிருந்து இயல்பாக வெளிப்பட வேண்டும் என்றும், அதை ஆடுகள் தமது உள்ளுணர்வால் மிக எளிதாக புரிந்து கொள்ளும் என்றும் பின்னால் எப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். ஆடுகளுடனான தினசரி பழக்கம், அவை தினந்தோறும் தனது மடியில் பட்டு கொண்டிருக்கும் கை மாறிப்போவதை கூட வெகு எளிதாக கண்டுபிடித்து விடுமாம். எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு ஆட்டுக்கு சுக்குப்பொடி போட்டு அதன் மடியில் மெதுவாக என் கையை வைத்தேன். எனது கால்களுக்கு அடியில் இருந்த பால் பாத்திரத்தில் முதல் துளி பால் சீறி பாய்ந்தபோது நான் அனுபவித்த திருப்தி, அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு பரவச சொர்க்கம், படு கஷ்டமான ஒரு தொழில்நுட்பத்தை நான் கற்று தேர்ந்து விட்டதை போன்றதொரு ஆத்ம திருப்தி. இனிமேல் எனது பாதுகாப்பில் வளர வேண்டிய ஆடுகள் என்று எனக்கு வசியமாகிவிட்டது. இனி வெகு விரைவிலேயே ஒவ்வொன்றாக எனது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். எப்படியோ ஒரு விதமாக அரை பாத்திரம் பாலுடன் நான் மசராவை விட்டு வெளியே வந்தேன். அப்போது அந்த அதிகாலையிலும் நான் வியர்வையில் குளித்து போயிருந்தேன். காத்து கொண்டிருங்கள், மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி.